السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد, أعوذ بالله من الشيطان الرجيم, ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள் சார்ந்தவர்கள், அத்தனைவர்கள் மீதும், உலகில் வாழும் அத்தனை இஸ்லாமியர்கள் மீதும், நம் மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹாலா அவனது அருள் மறியிலே ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவான். அலா இன் அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்றால் யார் என்று சொன்னால், அல்லதீன் ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டு, ஒக்கானு எத்தகூன், இறையச்சமுடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் சுபச்செய்தி இருக்கிறது. லா தபதீல லி கலிமாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு மாற்றம் என்பது இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களிலே அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவனுடைய நேசத்திற்கு உரித்தானவர்களை வலி என்று சொல்லுவோம். வலி என்பதனுடைய பன்மைதான் அவுலியா என்பது. வலி என்று சொன்னால் அல்லாஹ்வை நேசிப்பவர் அல்லது அல்லாஹ்வால் நேசிக்கப்படுபவர் என்று பொருள். இறை நேசர்கள் என்பவர்கள் மனிதர்களிலே உள்ளவர்கள்தான். மனிதர்களிலே அல்லாஹ் இங்கே சொல்வது போன்று யாரிடத்திலே இரண்டு அம்சங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறதோ, ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கையும் இறையச்சமும் யாரிடத்திலே பூரணத்துவம் பெற்றிருக்கிறதோ, அவர்களைத்தான் வலி என்று சொல்லப்படும், அவுலியா என்று சொல்லப்படும். இஸ்லாத்திலே அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மற்ற முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய தொடர்பு, அவனுடைய நட்பு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவனது வாழ்வும் அமையும். தீய நட்புடையவர்கள் தீய பழக்கங்களை தனது வாழ்க்கையிலே கொண்டிருப்பார்கள். தீய குணம் உள்ளவர்கள், அவர்களுடைய தொடர்பிலே இருக்கிறவர்கள் அந்த குணங்களை தன்னுடைய குணங்களாக மாற்றிக்கொள்வார்கள். அதுபோல யாரிடத்திலே நல்ல நட்பு இருக்கிறதோ அந்த நல்லவர்களுடைய அந்த பண்பு இவர்களிடத்திலே வந்து சேரும். ஈமானுடையவர்கள், இஹ்லாசுடையவர்கள், இறைச்சமுடையவர்களோடு நட்பு வைத்திருக்கிற போது அந்த குணங்கள் இவரிடத்திலும் வந்து சேரும். இதுதான் உலகத்தினுடைய நியதி. தமிழிலே சொல்வார்கள், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பதாக. தாயினுடைய அத்தனை பிரதிபலிப்பும் குழந்தையிடத்தில் உண்டாகும். அது செயல்கள், செயல்களாக இருக்கட்டும், குணங்களாக இருக்கட்டும், பேச்சுக்களாக இருக்கட்டும். என்றால் அதிக நேரம் ஒரு குழந்தை தாயினுடைய அரவணைப்பில் தான் இருக்கிறது, அதனுடைய தான் இருக்கிறது. எனவே தந்தையின் தாயினுடைய பாதிப்பு அந்த குழந்தைக்கு அதிகம் ஏற்படுவதை விட தாயினுடைய பாதிப்பு அதிகமாக ஏற்படும். அது அதோடு சேர்ந்து இருக்கிற காரணத்தினால் இந்த உலகத்தில் சில விஷயங்களுக்கு, சில பொருட்களுக்கு சில வலிமைகள் உண்டு, சில ஆற்றல்கள் உண்டு. அதெல்லாம் நான் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிற விஷயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கண் திருஷ்டி என்பது மனிதனை கபருக்குள் கொண்டு சேர்த்து விடும். அந்த அளவுக்கு அது விபரீதமானது, ஆபத்தானது. ஒரு மனிதனை பார்க்கிற போது அவனுக்கு அல்லாஹ் செய்திருக்கிற நியமத்துகளை நாம் கண்டு ஒரு பொறாமை கண்கொண்டு அதை பார்க்கிற போது அந்த பார்வை அவனை மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய் சேர்த்தும், மிகப்பெரிய பாதிப்பிலே கொண்டு போய் சேர்த்தும். இதற்கு ஏராளமான ஹதீஸுகளும் சான்றுகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய தீய பார்வை ஒரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இருக்கிற போது சில மனிதர்களுடைய நல்ல பார்வை நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தும். நல்ல நட்பு, நல்ல பழக்கம் நன்மைகளை உண்டாக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால் அவர்களது வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை உங்களது கண் முன்னால் கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி பாருங்கள். எவ்வளவு கொடூரமானவர்களாக இருந்தார்கள். பச்சிளம் குழந்தைகளை உயிரோடு புதைக்குகின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார்கள். கொஞ்சமும் கூட இரக்கம் என்பது அவருடைய உள்ளத்திலே இருந்ததில்லை. பெண்கள் பலகீனமானவர்கள், பெண்கள் அடிமைகள் என்று வருகிற போதெல்லாம் கொடும் செயல்களிலே வன்மத்தை தீர்த்து கொண்ட மிகப்பெரிய பகை உணர்வு கொண்டவர்களாக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்புக்கு பின்னால், ரசூலுல்லாஹ்வுடைய பார்வைக்கு பின்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்புக்கு பின்னால், அவர்களது உறவு அவர்களுக்கு கிடைத்த பின்னால் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட அத்தனை சமூகங்களிலும் நபிமார்களுக்கு அடுத்து இரண்டாவது உயர்ந்த நிலையில் இருக்கின்ற உத்தமர்களாக அவர்கள் மாறினார்கள் என்று சொன்னால் அது அந்த தொடர்பு தான். அப்படி ஒரு தொடர்பு நமக்கும் மூமின்களுக்கும் மத்தியில் இருக்கிற போது, இறையச்சமுடையவர்கள் ஈமானிலே பரிபூர்ணத்துவத்துவம் பெற்றவர்களோடு இருக்கிற போது நிச்சயமாக அவர்களது பாதிப்பு நமக்கு உண்டாகும். அல்லாமா ரூமி ரஹமத்துல்லா அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். ஒரு மனிதன் இரும்பு இருக்கிறது பாருங்கள், இரும்பை நெருப்பிலே கொண்டு போய் காய்ச்சுகிற போது அந்த நெருப்பு அந்த இரும்பிலே காய்ச்ச 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 அதனுடைய நிறம் நெருப்பாகவே மாறிவிடுகிறது. கண்கூடாக பார்க்கிறோம். நீண்ட நேரம் அந்த நெருப்பிலே போட்டிருக்கக்கூடிய அந்த இரும்பு அது நெருப்பாகவே தன்னை மாற்றிக்கொள்கிறது. ஆனால் இரும்பு இரும்புதான், நெருப்பு நெருப்புதான். அந்த நிலை அது எப்படி வருகிறது என்று சொன்னால் அதோடு அது தொடர்பு வைத்திருந்த காரணத்தினால், அதோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட காரணத்தினால் தன்னையும் அதுபோல மாற்றிக்கொள்கிறது. அதுபோலத்தான் உலகத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கிற போது, அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய அத்தனை தொடர்புகளையும் மாற்றிக்கொள்கிற போது அல்லாஹ் தஆலாவுடைய சில குணங்கள், சில தன்மைகள் இந்த மனிதனத்திலே வரும். அதன் மூலம் சில விசேஷமான, யாருமே யாருக்குமே கிடைக்காத சில விசேஷமான செயல்பாடுகளும் அதன் மூலம் நடைபெறும். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இன் அல்லாஹ் தஆலா கால மன் ஆதலி வலியன் ஃபகத் ஆதந்துஹு பில் ஹர்ப். யார் என்னுடைய நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ, விரோதித்துக் கொள்கிறாரோ, அவரிடத்தே நான் போர் பிரகடனம் செய்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், என்னுடைய நேசரை பகைத்துக் கொண்டவர், என்னுடைய நேசரை விரோதியாக காண்கிறவர், அவரிடத்தே நான் போர் பிரகடனம் செய்கிறேன். வமா தகர்ரப இலைய அப்தி பிஷயின் அஹப்ப இலைய மிம்மா தரது அலைஹி. என்னிடத்திலே என்னுடைய அடியார் நெருங்குவதற்கு மிக உன்னதமான விஷயம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு நான் எதை ஃபரலாக ஆக்கியிருக்கிறேனோ அதைவிட ஒன்றை கொண்டு என்னிடத்திலே அவன் நெருங்க முடியாது. அல்லாஹ் எதையெல்லாம் இந்த சமுதாயத்தின் மீது, இந்த அடியார்கள் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறானோ அந்த கடமைகளை முழுமையாக பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதன் மூலமாக என்னை அவன் நெருங்குகிறான். வமா தகர்ரப இலைய அப்தி பிஷயின் அஹப்ப இலைய மிம்மா தரது அலைஹி வமா யஸாலு அப்தி யதகர்ரப இலைய பின் நவாஃபிலி ஹத்தா அஹபப்துஹு.
மேலும் நான் கடமையாக்காத நெஃபிலான உபரியான வணக்கங்களை செய்வதன் மூலமாக அவன் என்னை அன்பு விடுகிறான், நெருங்கி விடுகிறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதோடு நெஃபிலான உபரியான வணக்கங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு பிரியமானவனாக என்னை நெருக்க என்னிடத்திலே நெருக்கமானவனாக ஆகிவிடுகிறான். அப்படி ஆகிவிடுகிற போது நான் அவனை நேசிக்கிறேன். அப்படி நேசிக்கிற போது கொண்டு சமாவு அல்லது எஸ்மாவுபி அவன் கேட்கின்ற செவி புலனாக நான் மாறிவிடுகிறேன். விபசரபிகி அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன். அவன் பற்றுகின்ற கையாகவும் ஒரஜிலிகி அல்லத்தி எம்ஷிபிகா அவன் நடக்குகின்ற காலாகவும் நான் ஆகிவிடுகிறேன். என்னிடத்திலே அவன் ஏதாயிலும் கேட்டாலும் அதை அவனுக்கு வழங்குகிறேன். வலைமை சாதனை அவன் ஏதாகில விட்டு நிறத்திலே பாதுகாப்பு கேட்டால் அந்த பாதுகாப்பை நான் வழங்குகிறேன் என்பதால் அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போது மனிதனுடைய இறை நெருக்கம் என்பது எவ்வளவு தூரம் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு அவனுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த கண்ணியத்திற்காக அவனை நேசிக்கிறான். அவன் சொல்லுகின்ற சொல்லாக, அவன் கேட்குகின்ற செவியாக, அவன் நடக்குகின்ற காலாக மாறிவிடுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு. பொதுவாகவே இந்த காலத்திலே உள்ள மக்களிடத்திலே அவுலியா என்று சொன்னாலே ஒரு அருவறுப்பான சொல்லாக கருதப்படுகின்ற காலம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்தி விட்டார்கள். இஸ்லாத்தின் மீது சூழ்ச்சி கொண்டவர்கள் இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்தை எந்த வகையிலாகிலும் இல்லாமலாக்க வேண்டும் என்று முயற்சிப்பவர்கள் அப்படிப்பட்ட விஷமத்தனமான கருத்துக்களை எடுத்து சொல்லிவிட்டார்கள். அதன் காரணமாக மக்களிடத்தில் நல்லவர்களை சென்று சந்திப்பது, அவர்களுக்காக நீ துவா செய்வது என்றெல்லாம் இருக்கின்ற வழக்கம் அடியோடு முடிவுக்கு வந்துவிட்டது. பெருமையாக சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் தர்காக்கெல்லாம் போக மாட்டோம். அது பெருமை ஒன்றும் அல்ல, அது ஒரு சாபம். இறை நேசர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் உனக்கு வழங்காமல் விட்டுவிட்டானே என்பது ஒரு சாபம் தானே தவிர அது பெருமை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் யுத்தம் முடிந்த பின்னால் கொல்லப்பட்டிருக்கிற 70 லட்சம் சஹாபாக்கள், 70 சஹாபாக்கள் உஹத் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் உடல்களை எல்லாம் எடுத்து வருவதற்காக வேண்டி அந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற போது தூரத்திலே வெண்ணிறமான ஒரு உடல், ரத்தம் முழுமையாக அந்த உடலிலே ரத்தம் படிந்த நிலையிலே அங்கே கிடக்கிறதை செல்லாலோசனைகள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அது யார் என்று பார்ப்பதற்காக வேண்டி ஓடோடி சென்று பார்க்கிற போது கவிழ்ந்து கிடக்கிற அவரை நிமிர்த்தி விட்டு பார்க்கிறார்கள். முகத்தை பார்த்தபோது தான் தெரிந்தது அது முசாபுபன் உமையர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள். அவர்கள் கடுமையான ஆயுத தாக்குதலால் பலமான முறையில் அவர்கள் கொல்லப்பட்டு பல ஆயுதங்கள் அவர்களுடைய உடலிலே பதம் பார்த்து ரத்த வெள்ளத்திலே அவர்கள் அங்கே சகிதாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். 70 பேர்கள் சகிதாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அதிலே தன்னுடைய ஸ்ரீதந்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்களும் ஒருவர் கொடூரமான முறையிலே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே கொடுக்காத ஒரு மரியாதையை கண்ணியத்தை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கொடுக்கிறார்கள். அவருடைய தலையை தன்னுடைய மடியிலே எடுத்து வைத்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அழுதுகிற போது சொல்கிறார்கள், முஸ்அபே இந்த மக்கா நகரத்திலே உங்களை விட அழகான வசதி வாய்ப்போடு வாழ்ந்த ஒருவரை நான் பார்த்ததில்லை. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டிரெஸ், ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு வகையான வகை வகையான வாசனை திரவியங்கள். முஸ்அப் இப்னு உமைர் தெருவிலே போவதாக இருந்தால் யாருக்குமே வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் சொல்லிவிடுவார்கள், முஸ்அப் இப்னு போறார், ஏன்னா இந்த வாசனை அவர் தான் போட முடியும். அந்த அளவுக்கு உயர் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்கள். மக்கா நகர வீதிகளிலே அந்த அளவுக்கு ஆடம்பரமாகவும் அப்படி அழகான தோற்றத்தோடும் உலா வந்தவர்களை நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஆனால் அந்த வாழ்க்கை அத்தனையுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டறிந்து விட்டு இறைவனுடைய பொருத்தம் எனக்கு போதும், அந்த ஈமான் எனக்கு போதும் என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் விட்டுவிட்டு வந்தீர்கள். இன்றைக்கோ நீங்கள் அணிந்திருக்கிற ஆடை உங்களது கஃபன் துணிக்கு கூட பற்றாக்குறையாக இருக்கிறது. காலை மூடினால் தலையை மூட முடியவில்லை, தலையை மூடினால் காலை மூடி முடியவில்லை. இந்த நிலையிலே அல்லாஹ்வுக்காக உங்களது வாழ்க்கை வாழ்வை அர்ப்பணித்து விட்டு நீங்கள் மரணித்திருக்கிறீர்கள் என்று செல்லாவல் சமயங்கள்
என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, இவரை நீங்கள் அடிக்கடி சந்தியுங்கள், அடிக்கடி உங்களது சலாத்தை இவருக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களது சலாம் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் யாருடைய வசத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் சொல்லுகின்ற சலாத் சலாத்துக்கு இவர் பதில் சொல்வார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள், அவர் இறந்து போய்விட்டார், அவரை சென்று அடிக்கடி சந்தியுங்கள், அவருக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க, இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், அதை ஹராம் என்று சொல்கிறோம், சிறுக்கு என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்திலே தமது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை சந்திப்பதை சலாம் சொல்வதை இறை இணை வைப்பு என்பதாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் நமக்கும் மத்தியில எவ்வளவு இடைவெளி ஏற்பட்டுவிட்டது என்று பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். சித்தியின் யுத்தம் முடிந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூபாவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற வழியிலே ஒரு கபர், அங்கே ஒரு மையத்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கிற போது அது அடக்கம் செய்யப்பட்டு நீண்ட நாட்கள் ஆகவில்லை, சமீபத்தில் அடக்கம் செய்யப்பட்டது போன்று தெரிந்தது. சில கபர்களை பார்த்து தெரியும், நாமே கண்டுபிடிக்கிறோம், இது நேற்று முந்தானத்தை வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வழியிலே ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அவரை யார் என்று விசாரிக்கிறார்கள். அப்துல்லா பின் அரத் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி, அவருடைய பெயரை சொல்லப்படுகிறது. உடனே அலிலுல்லா தாலா தன்னுடைய பாதத்திலே இருந்து கீழே இறங்கி அந்த கபருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவரிடத்திலே, யாழ்லா இவருக்கு நீ அருள் செய்வாயாக, ரஹமத் செய்வாயாக, எங்க உட்கார்ந்து பிரார்த்திக்கிறார்கள் கபருக்கு பக்கத்தில், இவருக்கு நீ ரஹமத் செய்வாயாக, யாரும் ஒரு ஆய்மினே இவர் பூரி போடும் ஆர்வத்தோடு இஸ்லாத்திலே இணைந்தார். இஸ்லாத்திலே இணைகிற போது வேண்டா வேறு போடு இணையவில்லை, ஆர்வத்தோடு வந்து இணைந்தார். அது மட்டும் அல்ல, உன்னுடைய திருப்திக்காக வேண்டியும் உனது ஹபீப் ரசூலுல்லா இஸ்லாசுடைய அந்த நட்புக்காக வேண்டியுமே ஹிஜ்ரத் செய்தார். ஏராளமான துன்பங்களை இஸ்லாத்திலே இணைந்ததற்காக வேண்டி இவர் சந்தித்தார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, யாரெல்லாம் இவருக்கு நீ ரஹமத் செய்வாயாக, இவருக்கு உன்னுடைய அருளை தருவாயாக என்று துவா செய்துவிட்டு கண்ணீர் மலர் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். யாரெல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்டார்களோ, இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களது எல்லா விதமான சுகம் அத்தனையுமே இழந்தார்களோ, அப்படிப்பட்டவர்களைத்தான் இறை நேசர்கள் என்று சொல்கிறோம். எல்லாத்தையுமே இறை நேசர் என்று சொல்வதில்லை. சில பேர் கேட்பாங்க, அவர் இறைநேசர் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்பார்கள். ஆதாரம் தேவையில்லை. இறைநேசர்கள் என்பவர்கள் நான் இறைநேசர் என்று யாரும் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கவில்லை. அது யாரும் கொடுக்குகின்ற பட்டம் அல்ல, அது அல்லாஹ்வுக்கும் அவ அடியானுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு ரகசியமான தொடர்பு. அது அது யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. இருந்த போதிலும் சில நேரங்களில் அவர்களது சேவைகளின் காரணமாக, மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் ஆற்றிய பணிகளின் காரணமாக, மக்களுக்கு அவர்கள் எடுத்து வைத்த தாவா பணியின் காரணமாக சில நேரங்களில் அவர்கள் அடையாளம் காட்டப்படலாம். எத்தனையோ இறைநேசர்கள் இந்த பூமியிலே மடிந்து கிடக்கிறார்கள், எல்லாரையுமே அறிய முடிவதில்லை. அது சாத்தியமும் அல்ல. ஏதாவது ஒரு ஊரிலே அவர் அந்த ஊர் மக்களுக்கு நல்லதை செய்திருப்பார், பாராபட்சம் இல்லாமல் நற்பணி ஆற்றியிருப்பார், மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பார். அதன் காரணமாக அவர் அந்த காலத்திலே அறியப்பட்டவராக இருப்பார். அது தொடர்ச்சியாக அந்த நிலை எப்படி இருந்து கொண்டே இருக்கும். அவசராலம் அவர்களிடத்திலே இருந்து பயிற்சி பெற்றவர்கள் தான் அஜ்மீரிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஹாஜா மொய்தீன் சிஷ்டி அவர்கள். அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவிலே அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அவர்கள் ஆற்றிய பணி மிகப்பெரிய பணி. கிட்டத்தட்ட 99 லட்சம் பேர்கள் இஸ்லாத்திலே சேர்த்தார்கள். இஸ்லாத்திலே அவ்வளவு வேகமாக இஸ்லாத்திய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிற இடங்களுக்கு கோடான கோடி மக்கள் அங்கே அவர்களை சந்திப்பதற்காக போகிறார்கள். இதெல்லாம் எப்படி என்ன ஆதாரம் என்றெல்லாம் கேட்க முடியாது. அந்த காலத்திலிருந்து நடைமுறை இருந்து வந்திருக்கிறது, வரலாறு தெளிவாக இருக்கிறது. அதன் காரணமாக சிலர்கள் அறியப்படுகிறார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் அவர்களும் இந்த பூமியிலே வருகின்ற சந்தர்ப்பத்திலே இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுடைய ஆட்சியின் கீழே தான், ஆளுமையின் கீழே தான் எல்லாமே இருந்தது. மருத்துவம், கலை, இலக்கியம் எல்லாமே இஸ்லாமியர்களிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்தது. அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தார்கள். பாகாத் நகரம் உலகத்தினுடைய இஸ்லாமியர்களின் தலைநகரமாக திகழ்ந்தது. இருந்த போதிலும் கூட முஸ்லிம்களிடத்தில் இருந்த நடைமுறைகள் இறையச்சம் என்பதோ ஈமான் என்பதோ அந்த நிலையில இருந்து அவர்கள் தவறிவிட்ட காரணத்தினால் இஸ்லாமிய காரியங்களை ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போல ஏதோ அந்த காலத்திலே சில வியாதிகளை செய்ய வேண்டும், சில காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நிலையிலே பெயருக்காக வாழ்ந்து கொண்டிருந்த கட்டத்தில் தான் அவர்கள் இஸ்லாத்தை போதிக்கிறார்கள். அவர்களும் இப்படித்தான் கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் குடிகாரர்களையும் விபச்சாரர்களையும் திருத்தி இருக்கிறார்கள். 5,000 மேற்பட்ட யூத நசாராக்களை இஸ்லாத்திற்கு இணைத்திருக்கிறார்கள். ஏராளமான விஷயங்களை இந்த மக்களுக்கு மத்தியில் ஆன்மீக விஷயங்களை போதித்தார்கள். பல லட்சக்கணக்கான மக்களை அல்லாஹ்வுக்கும் அந்த அடியார்களுக்கும் மத்தியில் இணைப்பை உண்டாக்கி கொடுத்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் அறியப்பட்டார்கள். ஒரு ஊரிலே ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர் காலம் முழுவதும் அவரை பற்றி பேசப்படுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வும் பேச சொல்கிறான். குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். கிட்டத்தட்ட 1,000 வரலாறுகள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6,000 ஆயத்துகளை கொண்ட வரலாறுகள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. சட்டங்களும் நடைமுறைகளும் எப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ, ஏவல் விளக்கலைகளை சொல்லி இருக்கிறானோ, வரலாறுகளையும் சொல்லி இருக்கிறான். 1,000 வசனங்களிலே சொல்லி இருக்கிறான். அந்த 1,000 வசனங்கள் நபிமார்களை பற்றி சொல்லப்படுகிற பேசப்படுகிற வசனங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் நபிமார்கள் அல்லாத மரியம் அலி இஸ்லாமர்களை பற்றி சொல்கிறான். மரியம் அலி இஸ்லாம் நபி அல்ல, ஒரு பெண். குர்ஆனில் பெண்ணுடைய பெயரில் ஒரு சூரா இருக்கு என்று சொன்னால் அவருடைய பெயரில் இருக்கிற சூரா தான். அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு என்ன நியதியை கதிரி ஏற்படுத்தி இருக்கிறானோ அதை மனமாற ஏற்றுக்கொண்டார்கள். அதன் மூலம் ஏற்பட்ட அத்தனை கடுமையான பழிச்சொற்களையும் தாங்கிக் கொண்டார்கள். இந்த உலகத்திலே நின்று வாழ்ந்தார்கள். அதன் காரணமாக விலாயத் என்ற அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தினான். மனைவி அவர்களிடத்திலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாரம்மையார் இடத்தில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இது கால பிறப்பினை வனச்சினிமின் அல்லாவிடத்தில் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடு, ஒரு வீட்டை எனக்கு தயார் செய்து கொடு, சிறுவனிடத்திலிருந்து எனக்கு ஈடேற்றத்தை கொடு, அவனுடைய செயல்களிலிருந்தும் எனக்கு ஈடேற்றத்தை கொடு, அநீதக்காரர்களுடைய கூட்டத்தாரத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்பதாக அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் நம்முடைய குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்ணுடைய பிரார்த்தனை அல்லாஹ் நமது குர்ஆனிலே சொல்லி இதில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான். அவர்கள் யார்? நபியானா? நபி கிடையாது. அதுபோல மரியம் இம்ரான் அல்லத்தி, இம்ரானுடைய மகள் மரியம். இம்ரான் என்பது தந்தையினுடைய பெயர். அவருடைய பெயரையும் சொல்றான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் இம்ரானின் மனைவி ஹன்னாவை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த மரியாதையின் காரணமாக அவர்களது பெற்றோர்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அவர்கள் நபிமார்கள் அல்ல, நபித்துவம் பெற்றவர்கள் அல்ல, இறை நேசத்திற்கு உட்பட்டவர்கள். அவர்களை சொல்கிறான், அவர்கள் தங்களது கர்ப்பத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள், பத்தினி தரமுடையவர்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு தவறான பட்டம் சூட்டப்பட்ட போது அதை நம்பியே இருந்தார்கள் யூதர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் மூலமாக அவர்கள் தங்களது கருத்தை பாதுகாத்துக் கொண்டவர்கள், பத்தினித்தனமுடையவர்கள். நாம் தான் அவரது வயிற்றிலே நமது ரூஹை ஊதினோம். சத்தகத்தின் களிமா திரப்பினா, அல்லாஹுடைய ரப்பி ரப்பனுடைய களிமாக்களை அவர் உண்மைப்படுத்தினார். கொத்துபிகி, மேலும் அவர் அல்லாஹுடைய வேதங்களையும் அவருக்கு நாம் அதை உண்மைப்படுத்தினார். வக்கானத்து மினக்கானத்தின், அவர் இறை பக்தி உள்ளவர்களில் ஒருவராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாமர்களை சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரை சொன்னான், அவருடைய தந்தையாரை சொன்னான். இஸ்கந்தர் துல்கர்னைன் என்று சொல்கிற ஒருவரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அதுபோல
அசாபுல் காப் என்று சொல்லுகிற குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அசாபுல் குதுவுத் என்று சொல்லுகிற நெருப்பு போடப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அல்ல, அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? அவர்களது வாழ்விலே படிப்பினை இருக்கிறது, அவர்களது வாழ்விலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி இருக்கிற போது அவர்களை புறக்கணித்து விட்டு ஒரு இஸ்லாத்தை நாம் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த நிலையில தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் யமனுக்கு பக்கத்திலே இருக்கிற அஸ்வதுல் அசதி என்று சொல்கிற ஒருவன் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ரசூலுல்லா இருக்கிற போதே அஸ்வதுல் அனசி என்று சொல்லப்படும் அவனை நம்பி சில பேர்கள் அவனுடைய மார்க்கத்திலே சேர்ந்து கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் முகம்மதை ரசூலாக சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் அவன் தண்டித்துக் கொண்டிருந்தான். கொடுமையான வேதனை அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே அபு முஸ்லீம் என்று சொல்லுகிற ஒருவர், ஒரு முஸ்லீம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தார், ஆனால் அவர் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்த அவரை இவன் அழைத்துக் கொண்டு பிடித்துக் கொண்டு வந்தான். வந்து நீ என்ன முகம்மதியா நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். ஆமாம் என்று சொன்னார்கள். அவரை விட்டுவிட்டு என்னை நபியாக ஏற்றுக்கொள் என்று சொன்னான். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாக அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு நெருப்பு குண்டத்தை வளர்த்தினான். அதிலே அபு முஸ்லீம் அவர்களை தூக்கி போடப்பட்டது. அபு முஸ்லீம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த நெருப்பில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினான். இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்படி எப்படி வெளியிலே வந்தார்களோ அதுபோல எந்த பாதிப்பும் இல்லாமல் வெளியிலே வந்தார்கள். இதை பார்த்த உடனே அவனும் அவருடைய நண்பர்களும் இவரை நாம் கொலை செய்தாலும் நமக்கு பாதிப்பு தான், இவரை எப்படியும் விட்டுவிடக்கூடாது, இந்த செய்தி மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டால் உண்மை இவர் பக்கம்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நம்மை பின்பற்றியவர்களே அவரை தொடர ஆரம்பித்து விடுவார்கள், எனவே இவரை நாடு கடத்தி விட வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியில் இருந்து அவரை யமனுக்கு நாடு கடத்தினார்கள். யமனுக்கு வந்தார். அங்கிருந்து பார்த்தார் எங்கே போவது, சரி நாம் மதீனாவுக்கு போலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சந்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு அவர் மதீனாவுக்கு வந்தார். வருகின்ற நேரம் பகல் வேளை. மதீனாவுக்குள்ளே நுழைந்த போதுதான் அந்த மதீனாவுடைய ரம்மியமான அத்தனை காட்சிகளும் அந்த அவருக்கு புரிகிறது. பள்ளிவாசலுக்கு வந்தார். மஸ்ஜித் நபிக்கு முன்னால் தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு உள்ளே வந்து தொழுதார். நீண்ட நேரம் தொழுதார். தொழுது துவா கேட்டுக் கொண்டிருந்தார். இவர் பள்ளிவாசலுக்குள்ளே இறங்கியதும் இவர் அங்கே வந்து தொழுவதும் அவர் துவா கேட்பதுமே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பக்கத்திலே உமர் அல்லாஹ் தாலானவன் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி சில நாட்கள் தான் கழிந்திருக்கும், அது இவருக்கு தெரியவில்லை. வந்தார், வந்து தொழுதார். தொழு முடித்து விட்டு உமர் அல்லாஹ் பார்த்தார்கள். அவர் எல்லாம் துவா எல்லாம் கேட்டு முடிந்த பிறகு பக்கத்திலே போய் உட்கார்ந்து விட்டு விசாரித்தார்கள். ஏன்னா முன்ன பின்ன தெரியாத மனிதராக இருக்கிறார், வெளியிலிருந்து வந்தது போல தெரிகிறது, இங்க யாரு எங்கிருந்து வர்றீங்க என்று கேட்டார். அவர் சொன்னார், நான் எமல் நாட்டிலிருந்து வருகிறேன் என்று சொன்னபோது உமர்லானு கேட்டார்கள், அதுக்குள் செய்தி இங்கே வந்துவிட்டது. ஆமாம், எமலே இருக்கக்கூடிய ஒருவர் அசோதல் அனசி என்று சொல்லுகிறவன் அவரை என்னுடைய எங்களது தோழரை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிந்தான். அவர் அதிலிருந்து சுகமாக திரும்பிவிட்டார். ஆனால் அதற்கு பிறகு அவன் அவரை என்ன செய்தான் என்று ஒரு விவரமும் தெரியவில்லை. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று அவரிடத்திலே கேட்டார்கள். அப்ப அவர் சொன்னார், அவருடைய பெயர் அப்துல்லா இப்னு அவுஸ் என்று ஒரு பெயரை சொன்னார். இப்படி பெயரை சொன்னபோது உமர்லாக கிரகித்துக் கொண்டார்கள். கேட்டார்கள், அந்த தோழர் நீங்க தானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் என்று சொன்னார். உடனே உமர் அல்லாஹ் தஆலா அவர்களை கட்டி அணைத்து நெத்தியிலே முத்தமிட்டு வாருங்கள் நேராக அபூபக்கர் சித்திக் இடத்திலே போகலாம் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள் அவரிடத்திலே அழைத்து வந்தார்கள். செய்தியை சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தைச் சேர்ந்த ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ செய்தது போலவே நெருப்பிலே இருந்து இவரை பாதுகாத்து வெளியிலே கொண்டு வந்திருக்கிற இந்த காட்சியை பார்ப்பதற்கு எனக்கு பாக்கியத்தை கொடுத்தாயே, என்னுடைய காலத்திலே அப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி நீ ஏற்படுத்தினாயே என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தவராக அவரை வரலாறு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்தினார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார். அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பார். அபாயசிந்து இஸ்லாமிய ரஹமத்துல்லா அவரிடத்தில் அவருடைய சீடர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு இந்த சுமத்து என்கின்ற பற்றற்ற நிலை, இந்த உலகத்திலேயே தான் வாழுகிறோம் ஆனால் உலகத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது, அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது, இப்படி இதை உங்களுக்கு யார் கற்றுத்தந்தார் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், பாகாதிலே திரிகின்ற தெருக்களிலே திரிகின்ற ஒரு வாலிபனிடத்திலிருந்து நான் இதை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். ஒரு வாலிபனிடத்தில் இருந்தா எப்படி என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அந்த வாலிபன் இடத்திலே வந்து கேட்டான், பச்சற்ற நிலை சுகுதி என்றால் என்ன என்று கேட்டான். நான் சொன்னேன், அல்லாஹ் எதை நமக்கு வழங்கி இருக்கிறானோ அதே அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹ் எதை நமக்கு வழங்கவில்லையோ அந்த விஷயத்திலே நாம் பொறுமையை கடைபிடிப்பது, இதுதான் பற்றற்ற நிலை என்று நான் சொன்னேன். அப்போது அந்த வாலிபர் சொன்னார், இது இந்த பாகாதிலே திரிகின்ற பல்க் என்ற அந்த நகரத்திலே திரிகின்ற ஒவ்வொரு நாய்க்கும் கூட இந்த நிலைதான் என்று சொன்னார். நீங்க என்ன நினைக்கிறது, நாயினுடைய நிலையும் அப்படித்தான் என்று சொன்னார். எது கிடைக்கிறதோ அதுக்கு சுகுறு செய்யும், கிடைக்காத விஷயத்திலே பொறுமை செய்யும். இது ஒண்ணு பெரிய விசேஷமான விஷயம் அல்ல என்று சொன்ன போது நான் அந்த வாலிபனிடத்திலே திருப்பி கேட்டேன், அப்படியானால் சுகுதிக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டேன். வாலிபன் சொன்னால், எதை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கவில்லையோ அதற்காக அல்லாஹ்வுக்கு சுகுறு செய்வது, எதை அல்லாஹ் உங்களுக்கு தரவில்லை அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துவது, எதை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினானோ அது மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பது, இதுதான் சுகுதி என்று அவன் கற்றுத்தந்தான் என்று சொல்லி காட்டினார்கள். அதுபோலவே வாழ்க்கை நடத்தியவர்கள் தான் இந்த உலகத்திலே வழிமாறுகள். தனக்கு தராதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை அந்த விஷயத்திலே இருந்து, அந்த கேள்வி கணக்கிலே இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார, விடுவித்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுகுர் செய்வார்கள். தனக்கு கிடைத்த அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்து விடுவார்கள். இதைத்தான் சுகுதி என்று சொல்லப்படும். இந்த நிலையிலே வாழ்ந்தவர்கள் தான் வழிமார்கள். அந்த வழிமார்கள் அல்லாஹ்வுக்கு நேசர்கள், இறைவனின் மீது அன்பு கொண்டவர்கள், அவர்களையும் நேசிக்க வேண்டும். இறைவன் மீது யாரெல்லாம் யாருக்கெல்லாம் நேசம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அன்பு இருக்கிறது என்று சொல்கிறவர்கள் நிச்சயமாக இறை நேசர்களையும் நேசிக்க வேண்டும். அதுதான் இயல்பு. அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ் மீது பிரியம் இருக்கிறது, இவர்களுக்கு பக்கத்திலே போக மாட்டோம், இவர்களை நெருங்க மாட்டோம் என்று சொன்னால் அது உண்மை இறை நேசமாக ஆகாது என்பதை நாம் அங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே எல்லா அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த இறை நேசச்சிறவர்கள் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்கள் மீது எல்லா நிலையிலும் நல்ல எண்ணம் கொண்டு அவர்களை மதிப்பவர்களாக, அவர்களை சென்று சந்திப்பவர்களாக, நம்ம சலாத்தை அவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய நல்ல சாலிகங்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.